நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 14 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடங்கும் செய்தியரங்கில், இலங்கையிலிருந்து பிடிக்கப்படும் மீன்களை தடை செய்யப் போவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது தொடர்பிலான தகவல்கள்.
We are formally identifying Sri Lanka in the fight against illegal fisheries. This means that fisheries products caught by vessels flagged by Sri Lanka will not be able to enter the European market.
வவுனிய மேல் நீதிமன்றத்தில் 1.5 மாதங்களாக நீதிபதி இல்லாததால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள்.
2 மாதமாக வந்து வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இப்ப நீதிபதி இல்லை. இதெல்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு வரதும் டேட் போடுவதும் திருப்பி கொண்டு போவதுமாக இப்படியே அலக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பட்டினி ஒழிப்பில் இந்தியா எந்த அளவுக்கு சாதித்துள்ளது என்பது பற்றிய ஒரு ஆய்வு. புயலால் பாதிக்கப்பட்ட விசாகப்பட்டினத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடுகள் குறித்த செய்திகளும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் பூபாலரட்னம் சிவகன்.
மேற்கு ஆப்பிரிக்காவில் இபோலா வைரஸால் இறப்பவர்களின் எண்ணிக்கை இந்த வருட இறுதியளவில் வாரத்துக்கு 5,000 to 10,000 இருக்கும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கின்றது. இபோலா வைரஸால் இதுவரை 4,500 பேர் இறந்துவிட்டதாகவும், பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் சியரா லியோன், லைபீரியா மற்றும் கினியா ஆகிய நாடுகளின் 19 மாவட்டங்களில் வாழ்ந்ததாகவும், ஆனால் நோய் தற்பொழுது புதிய இடங்களுக்கு பரவி கொண்டிருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் துணை தலைமை இயக்குநர் புரூஸ் அலிவட் அவர்கள் கூறியிருக்கின்றார். இபோலா நோயாளிகளின் எண்ணிக்கை தலைநகரங்களிலும் ஐவரி கோஸ்டுக்கு அருகாகவும் வேகமாக அதிகரிப்பதாகவும் அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். சர்வதேச சமூகத்திடம் இருந்து மேலும் நிதியுதவிகளை கோரியிருக்கின்ற அவர், மேலும் மருத்துவ நிபுணர்கள் அந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இதற்கிடையே இபோலா நோய் தொற்றி அதற்கான சிகிச்சை பெற்று வந்த ஐநா மன்ற பணியாளர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி ஜெர்மனியில் இருந்திருக்கிறார். சூடானைச் சேர்ந்த மருத்துவரான இவர் லைபீரியாவிலிருந்து கடந்த வாரம் லிப்சிக் நகருக்கு கொண்டுவரப்பட்டார். அங்கு அவருக்கு சிறப்பு மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரது பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அந்த மருத்துவமனையில் இருந்த நீர் புகாத அறைக்குள் வைத்து அவருக்கு பரிட்சார்த்த முறையிலான மருந்து வழங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இபோலா நோய்க்கு ஜெர்மனியில் சிகிச்சை அளிக்கப்பட்ட 3 பேரில் இவரும் ஒருவர். இபோலா நோய் தொற்றுக்கு உள்ளான மற்றொரு நோயாளியின் நிலைமை முன்னேறியிருப்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரிட்டனின் மிகப்பெரிய விமான நிலையமான லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் பயணிகளை பரிசோதிக்கும் நடைமுறை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
துருக்கியில் 2 வருடங்களுக்கு முன்னதாக சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பமானதன் பின்னர் முதல் தடவையாக துருக்கிய போர் விமானங்கள் PKK குர்தியின போராளிகள் மீது அவர்களது நிலைகளை தாக்கியிருக்கின்றன. ராணுவ வழிக்காவலரன் மீது 3 நாட்களாக PKK தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈராக்கிய எல்லைக்கருகே இருக்கின்ற ஒரு கிராமத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக துருக்கிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரை தாக்குதல் குறித்து உறுதி செய்யப்படவில்லை. குபாரி நகரில் இருக்கின்ற குர்துக்கள் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுடன் போர் செய்து வருகின்ற துருக்கிய எல்லைப் பகுதியில் துருக்கிய அரசாங்கம் தலையிடவில்லை என்று துருக்கிய குர்து இனத்தவர் ஆத்திரம் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய சூழ்நிலையில் இந்த தாக்குதலும் நடந்திருக்கின்றது.
ஈராக் மற்றும் சிரியாவில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் ராணுவ முன்னேற்றத்தை தடுப்பது எப்படி என்பது தொடர்பில் விவாதிப்பதற்காக 20 நாடுகளின் ராணுவ உயர் அதிகாரிகள் வாஷிங்டனில் கலந்தாலோசனை செய்கிறார்கள். இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுவுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி கடந்த மாதம் அமைக்கப்பட்ட பிறகு இத்தனை நாடுகளைச் சேர்ந்த ராணுவ உயர் அதிகாரிகள் கலந்துரையாடுவது இதுவே முதல்முறை. இவர்கள் அனைவரும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்திக்க இருக்கிறார்கள். ஈராக்கின் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்தும் நோக்கில் குறைந்தபட்ச அமெரிக்க ராணுவ படையினரை ஈராக்கிலேயே வைத்திருக்க வேண்டும் என்கிற தனது ஆலோசனையை அமெரிக்க அதிபர் ஒபாமா கேட்டிருந்தால் ஈராக்கின் தற்போதைய இந்த சிக்கல் இவ்வளவு மோசமானதாக மாறியிருக்காது என்று ஒபாமாவின் முன்னாள் பாதுகாப்புச் செயலரும் CIA-வின் தலைவருமான லியன் பனாட்டா BBC-யிடம் தெரிவித்திருக்கும் பின்னணியில் இன்றைய இந்த ராணுவ உயரதிகாரிகளின் கூட்டமும் ஒபாமாவுடனான அவர்களின் சந்திப்பும் நடக்கின்றன.
ஒருபால் உறவு மற்றும் திருமணத்துக்கு முன்னதாக ஒன்றாக வாழ்தல் ஆகிய அம்சங்களுக்கு மேலும் சாதகமான நிலைப்பாட்டை வத்திக்கானின் அவையொன்று தனது கலந்துரையாளர் குறித்த இடைக்கால அறிக்கையில் கூறியிருப்பதை அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட பழமைவாத கத்தோலிக்க ஆயர்கள் விமர்சித்திருக்கின்றார்கள். இந்த ஆவணம் ஏற்க முடியாத ஒன்று என்று ஒரு போலந்து நாட்டாயர் கூறியிருக்கின்றார். இது ஒரு இடைக்கால செயற்பாட்டு ஆவணம் என்றும் அதனை சர்வதேச ஊடகங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் வத்திக்கான் தற்பொழுது வலியுறுத்தியிருக்கின்றது. திருச்சபையின் பாரம்பரிய படிப்பினைகளை ஏற்காத கத்தோலிக்கர்களை நோக்கிய பாப்பரச பிரான்சிஸின் வெளிப்படையான துணியை பெரும்பான்மையான ஆயர்கள் வரவேற்கின்றார்கள் என்று கூறும் அறிக்கையை வெளியிட்ட பின்னர் வத்திக்கான் இப்பொழுது பின்வாங்குகின்றது என்று ரோம் நகர BBC செய்தியாளர் கூறுகின்றார்.
இந்திய தலைநகர் டெல்லியில் கால் சென்டரில் வேலை செய்த பெண்ணை கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கியதாக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேரும் குற்றவாளிகளே என்று டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தனது இரவு பணியை முடித்துவிட்டு விடியற்காலை வீடு திரும்பும்போது அவரை ஏற்றிச் சென்ற வாகனத்தில் வைத்து அவர் 5 ஆண்களால் கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது.
முதலில் இலங்கை தொடர்பான செய்தி ஒன்று. சட்டவிரோத மீன்பிடி முறைகள் மூலம் பெறப்படும் வர்த்தக ஆதாயங்களை தடுத்து நிறுத்த இலங்கை நடவடிக்கை எடுக்காததால் இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகும் மீன்களை தடை செய்யும் முகமான பிரேரணை ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியம் இன்று முன்வைத்துள்ளது. இது குறித்த தகவல்களை தருகின்றார் பூபாலரத்னம் சீவகன்.
உலகெங்கும் சட்டவிரோதமான வகையில் நடக்கும் மீன்பிடி தொழிலை எதிர்த்து எடுக்கப்படும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இலங்கையிலிருந்து மீன்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கின்ற ஒரு பிரேரணையை ஐரோப்பிய ஒன்றியம் இன்று முன்னெடுத்திருக்கின்றது.
We are formally identifying Sri Lanka in the fight against illegal fisheries. This means that fisheries products caught by vessels flagged by Sri Lanka will not be able to enter the European market.
சட்டவிரோதமான வகையில் இடம்பெறும் மீன்பிடி நடவடிக்கைகளை இலங்கை நிறுத்த வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக தீவிரமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற போதிலும் அதை தடுத்து நிறுத்த இலங்கை காத்திரமான முன்னெடுப்புகளை செய்யவில்லை என்று ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. சர்வதேச நெறிமுறைகளுக்கு அமைய மீன்பிடி தொழிலில் ஈடுபடாத நாடுகளில் இருந்து மீன்களை இறக்குமதி செய்வதில்லை என்னும் கொள்கையில் ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியுடன் செயற்படுகின்றது. இதேவேளை இலங்கையுடன் சேர்ந்து இவ்வகையான மீன்பிடியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பெலிஸ், ஃபிஜி, பனாமா, டோகோ மற்றும் வனுவாட்டு ஆகிய நாடுகள் வெற்றிகரமாக இந்த பிரச்சினையை கையாள நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றன என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் செய்திக்குறிப்பு ஒன்று கூறுகின்றது. கடுமையான தமது கொள்கைகள் பலனளிக்க தொடங்கியிருக்கின்றன என்று கூறுகின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்சார் விவகாரங்களுக்கு பொறுப்பான ஆணையர் மரியா தமான்கி சட்டவிரோத மீன்பிடிகளை தடை செய்யுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 5 நாடுகள் தமது பாராட்டுகளை பெறுகின்ற அதே நேரம் துரதிருஷ்டவசமாக இலங்கை அப்படியான பாராட்டை பெற முடியாத நிலையில் இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்.
Because the problems are there and even getting worse, Sri Lanka is now authorizing huge vessels.
கடந்த 2012 நவம்பர் மாதமே சட்டவிரோதமான மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்துவது குறித்த தமது கவலைகள் இலங்கைக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதை நீக்குவது தொடர்பில் போதிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆய்வு தெரிவிக்கின்றது என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. உரிய அனுமதியின்றி ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்கும் படகுகளை தடுத்து நிறுத்துவது, அப்படியான தொழிலை நெறிமுறைப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, சர்வதேச மீன்பிடி சட்டங்களுக்கு உட்பட்டு தொழிலை செய்வது ஆகியவை தொடர்பில் நடவடிக்கை எடுக்காதது இலங்கையின் பலவீனத்தை காட்டுகின்றது என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகின்றது. இப்படியான காரணங்களினாலேயே இலங்கை படகுகளால் பிடிக்கப்படும் மீன்களுக்கு தடை விதிக்க வேண்டிய நிலைப்பாட்டை தாங்கள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகின்றது. எனினும் வர்த்தக நடவடிக்கைகளை பாதிக்காத வகையில் இந்த தடை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சீவகன். அடுத்து இலங்கை தொடர்பான மேலும் சில செய்திகள். இலங்கையில் வீடுகள் இல்லாமல் தவிக்கும் சுமார் 2 லட்சம் தோட்டத் தொழிலாளர்களின் பிரச்சினை அடுத்து வரவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மலையக தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புக்காக 7 பேஜ் காணி வழங்க முன்பெறும் பிரதான வேட்பாளருக்கே மலையக தோட்ட தொழிலாளர்கள் வாக்களிக்க வேண்டிய நிலையில் இருப்பதாக அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் மலையக அரசியல் கட்சியான தொழிலாளர் தேசிய சங்கம் கூறுகின்றது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு எந்நேரத்திலும் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அக்கட்சியின் தலைவரும் துணை அமைச்சருமான பி திகாம்பரம் இதுபற்றி அறிவித்துள்ளார். அரசாங்கத்தில் தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சராக பதவியேற்று 1-2 மாதங்களான நிலையில் அவரது இந்த அறிவிப்பு மலையக அரசியலில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.
கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு இன்னைக்கு வீடு தேவைப்படுது. வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசாங்கம் ஆனாலும் சரி, தோட்ட தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்வது கிடையாது. ஆகவே அவர்களுக்கு சலுகைகளை மட்டும் கொடுத்து விட்டுவிடாமல் அவர்கள் உரிமைகளுக்காக தனி வீடு அமைத்துக் கொடுக்க காணி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று கிட்டத்தட்ட அவர்களுக்கு தேவை 7 பேச்சு காணி என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1,80,000 குடும்பங்களுக்கும் கிட்டத்தட்ட 8,000 ஏக்கர் தேவைப்படுகின்றது. இங்க 38,000 ஏக்கர் தரிசு நிலங்கள் இருக்கின்றது. இதனால்தான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த தேர்தலிலே மலைய மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள். நாங்கள் எங்களுடைய சுயநலத்துக்காக இது கூறவில்லை. எனவே யாரு இந்த கோரிக்கைக்கு செவி சாக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மலைய மக்கள் வாக்களிப்பார்கள்
என்று தெரிவித்த துணை அமைச்சர் பி திகாம்பரம், தனது இந்த அறிவிப்பு தேர்தல் யுக்தி அல்ல என்றும் இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதில் ஏனைய மலையக அரசியல் கட்சிகளின் ஒருமித்த செயல்பாடு தேவை என்றும் இங்கு வலியுறுத்துகின்றார்.
மலையக கட்சிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ரெண்டு சைடு கோரிக்கையை முன்வைத்தால் கட்டாயமாக இது நிறைவேற்றலாம்
என்றும் கூறிய தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பி. திகாம்பரம், இது பற்றி முதலில் தான் ஜனாதிபதியுடன் பேச இருப்பதாகவும் அதன் பின்னர் பிரதான எதிர்க்கட்சியுடனும் இது பற்றி பேசப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
நமது செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மேலும் ஒரு இலங்கை செய்திகளுக்கு முன்னால் ஓரிரு இந்திய செய்திகள். சர்வதேச உணவுக் கொள்கை ஆய்வுக் கழகம் உலகில் பட்டினி குறித்து நடத்திய ஆய்வு ஒன்றின் அடிப்படையில் பட்டினி நிலவும் நாடுகளின் பட்டியலை நேற்று திங்கட்கிழமை வெளியிட்டது. இதில் பட்டினி பிரச்சினை நிலவும் நாடுகளில் இந்தியா கடந்த ஆண்டு 66வது இடத்திலிருந்து இப்பொழுது 55வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது என்று கூறியுள்ளது. இந்த முன்னேற்றம் திருப்திகரமானதா என்று விவசாயத்துறை வல்லுநர் வெங்கட்ரமணி அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
பட்டினி இண்டெக்ஸ் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், 66ல இருந்து 55க்கு வர்றதுக்கு. ஆனால் இதனால நம்ம மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாது. ஏனென்றால் நாம் அடைய வேண்டிய இலக்கு இன்னும் எங்கோ இருக்கிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இணையாக, சீனா போன்ற வளரும் நாடுகளுக்கு இணையாக நாம் வர வேண்டும் என்றால் நாம் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். ரெண்டு விஷயங்களில் முனைப்பாக இறங்க வேண்டும். ஒன்று, விவசாய உற்பத்தியோ அல்லது உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துவது. இந்தியா ஏற்கனவே உணவு விஷயத்தில் தன்னிறைவுப்பட்டிருப்போம்.
ஆனால் வெங்கட்ரமணி, இந்த உணவு உற்பத்தியிலே இந்தியா அந்த பசுமை புரட்சிக்கு பிறகு தன்னிறைவு அடைந்து விட்டதாக சொல்லப்பட்டாலும் அதை விநியோகிப்பதிலே சிரமங்கள் இருக்கின்றன, குறிப்பாக நலிந்த பிரிவினருக்கு போய் சேருவதிலே பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இதுல என்ன அரசாங்கங்கள் என்ன செய்ய தவறிவிட்டன என்று நினைக்கிறீர்கள்?
நீங்க சொல்வது முற்றிலும் உண்மை. நாம் அதிகமாக உற்பத்தி செய்தாலும் ஏன் இன்னும் பட்டினி நம்ம நாட்டில் இருக்கிறது? அதற்கு மிக முக்கிய காரணம் குடும்பத்தின் பொருளாதார நிலைமை. அந்த உணவை வாங்குவதற்கு ஏற்ற நிலையில் இருக்க வேண்டும். அது பெரும்பாலான மாநிலங்களில் இல்லை. குறிப்பாக சொன்னப்போனால் தமிழ்நாடு, கேரளம் போன்ற தென் மாநிலங்களில் இது வந்து மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்தியாவுடைய ஆவரேஜ் குறைவதற்கு காரணம் சில பின்தங்கிய மாநிலங்கள், பழங்குடி மக்கள், அவர்கள் மலையில் வெகு தூரத்தில் இருக்கும் குடியிருப்புகள், இவர்களுக்கு இந்த உணவு பொருள்கள் சரியான நேரத்தில் சரியான அளவில் போய் சேருவதற்கு நாம் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு ஒன்லி அரசாங்கம் மூலமாக தான் செய்ய வேண்டும். பட்டினி சாவு பட்டினி இண்டெக்ஸ்க்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது டிஸ்ட்ரிபியூஷன், கிராமப்புறங்களில்
பொருளாதார வளர்ச்சி.
இதுதான் நம்ம அரசாங்கம் முக்கியமாக கவனித்து செயல்படுத்த வேண்டியது. ஒன்று, நம்ம கிராமப்புற பொருளாதார நிலையை சீர்படுத்துதல், மேம்படுத்துதல், அது முக்கியமான குறிக்கோள். இரண்டாவது, கிராமப்புறங்களில் இந்த விவசாய பொருள்களையும் உணவுப் பொருள்களையும் அவர்களுக்கு கிடைக்குமாறு செய்ய வேண்டியது. இது ரெண்டுமே அரசாங்கம் மூலமாக செய்தால் நன்றாக இருக்கும்.
தெற்காசியா பகுதியிலே இதைவிட சமூக மோதல்கள் மற்றும் அமைதி குலைவு எல்லாம் ஏற்பட்ட இலங்கை, நேபாளம் போன்ற நாடுகள் இந்த விஷயத்தில் இந்தியாவை விட சற்று மேம்பட்ட நிலையில் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவால் அந்த நிலையை இன்னும் எட்ட முடியவில்லை என்பது எதை காட்டுகிறது?
அது முக்கியமான இந்தியா பாப்புலேஷன், இந்தியாவின் ஜனத்தொகை மிக மிக அதிகம். அதுதான் ஸ்ரீலங்கா, நேபாள எல்லாம் சிறிய ஜனத்தொகை அண்ட் சிறிய நாடுகள். ஸோ அரசாங்கத்தின் நிர்வாக திறமை சிறிய நாடுகளில் நன்றாக செயல்பட முடியும். இந்தியா மாதிரி பெரிய மக்கள் ஜனத்தொகை அதிகமான நாடுகளில் பர்டிகுலர்லி பழங்குடி மக்கள், பின்தங்கிய மக்கள் இருக்கும் மாநிலங்களில் இது செய்வது முயற்சி முடியாதது அல்ல, ஆனால் கடினம்.
சென்னையில் உள்ள விவசாய வல்லுநர் வெங்கட்ரமணி. இந்தியாவில் முந்தைய காங்கிரஸ் அரசு முன்னெடுத்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு கைவிடக்கூடாது என்று கூறி பொருளாதார வல்லுநர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார்கள். கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்தும் போதுமான ஆதரவு வழங்க வேண்டும் என்று பல முக்கிய பொருளாதார வல்லுநர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் சில கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தி அதற்கு கொடுக்கப்பட்டு வந்த ஆதரவை மத்திய அரசு நிறுத்திவிடும் என்று சமீபத்தில் அச்சங்கள் எழுந்த நிலையிலேயே பிரதமருக்கான இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஒரு சில குறைகளை கொண்டிருந்தாலும் குறிப்பிடத்தக்க பலனை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும், கிராமங்களில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளவும், தேசிய முற்போக்கு கூட்டணி அரசு கடந்த 2005 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது இன்று வரை அமலில் உள்ளது. நாடு முழுக்க இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் ஆண்டு முழுவதும் இந்த திட்டப்பணிகள் நடைபெறும் என்றும் தேசிய முற்போக்கு கூட்டணி அரசு அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது ஆட்சியில் இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த திட்டத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களில் மட்டுமே அமல்படுத்த முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாழ்வாதார விளிம்பில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கைக்கு பொருளாதார பாதுகாப்பு அளிக்கக்கூடிய திட்டம் இது என்பதை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இன்றைய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சமீபத்திய அறிக்கைகளின்படி இந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் இருந்ததாக கூறப்படும் ஊழல் தற்போது குறைந்துள்ளதாகவும் இருக்கும் ஊழலை களைந்து இந்த திட்டத்தை இன்னும் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றுபவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் என்றும் அதிலும் மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாவர் என்றும் இந்த திட்டத்தால் பரந்த அளவிலான சமூக நலன்கள் ஏற்படும் என்றும் இன்றைய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். இந்தியாவின் கிழக்கு பகுதியை அண்மையில் தாக்கிய புயலின் சீற்றம் குறைந்திருந்தாலும் அங்கு இயல்பு வாழ்க்கை திரும்போது தாமதமாகிறது என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. புயலால் பாதித்த விசாகப்பட்டினம் மற்றும் அண்மித்த பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களுக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இவை குறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
ஹுத்ஹுத் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திர மாநிலத்திற்கு உடனடியாக ₹1,000 கோடி இடைக்கால நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆந்திர மாநில முதல்வருடன் இன்று விமானம் மூலம் மோடி பார்வையிட்டார். புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை திரும்ப தொடங்கி இருந்தாலும் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளன என்று உள்ளூர் செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார். ஆனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக ஆந்திராவின் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக குடிநீர் லிட்டர் ₹250 அரை லிட்டர் பால் ₹60 வரை விற்கப்படுவதாகவும் அதேபோல் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட மற்ற மிக முக்கிய அத்தியாவசிய பொருட்களும் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விலை ஏற்றம் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு எச்சரித்துள்ளார். இம்முறை உயர் தொழில்நுட்ப உதவியுடனான எச்சரிக்கைகள் சரியான முறையில் தொடர்ந்து கிடைக்கப்பெற்றதால் மட்டும்தான் பெரிய அளவில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் மோடி அப்போது குறிப்பிட்டார். கடந்த 5 தினங்களாக ஆந்திர மாநில அரசும் மத்திய அரசும் நிமிடத்துக்கு நிமிடம் தகவல்களை சரியாக பரிமாறிக்கொண்டு செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்த புயலினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24 உயர்ந்துள்ள சூழலில் இந்த எண்ணிக்கை இன்னமும் அதிகரிக்கக்கூடும் எனும் அச்சங்களும் எழுந்துள்ளன. இந்நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மத்தியில் ஒற்றுமை இல்லை என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். விசாகப்பட்டினத்தின் விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையங்கள் பெரிய அளவில் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதால் இன்றும் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். மீண்டும் இலங்கை செய்தி ஒன்று. வடக்கே வவுனியா மேல் நீதிமன்றத்தில் கடந்த பல வாரங்களாக நீதிபதி இல்லாத காரணத்தால் பயங்கரவாத தடைச்சத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் உட்பட ஏராளமான வழக்குகள் விசாரிக்கப்படாமல் இருக்கின்றன. இதன் காரணமாக மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருப்பதாக கூறுகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அவரது செய்திக்குறிப்பு.
இலங்கையின் வடக்கே வவுனியா மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி ஒருவர் இல்லாத காரணத்தினால் வழக்கு விசாரணைகள் தாமதமாக இருக்கின்ற அதேவேளை மேல் நீதிமன்ற செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணைகளை எதிர்நோக்கியுள்ள அரசியல் கைதிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக அவர்களின் உறவினர்கள் கூறுகின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைகள் இன்றியும் வழக்கு தாக்கல் செய்தும் நீண்டகாலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு நிலைமையிலேயே இவ்வாறு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகளும் நிர்வாக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அரசியல் கைதியா வருஷமா ஜெயில இருக்கிற வவுனியா கோர்ட்லாம் வழக்கு நடக்குது. போன 2-3 வழக்குக்கு ஜட்ஜ் இல்லாதால ஒரே தவணையத்தான் போட்டு கொண்டு போயிருந்தோம். 5 ஹைகோர்ட்ல வழக்கு நடக்குது. அவர் இல்லாம சரியான கஷ்டம் மராஸ்மா நோயாளி இல்லையா வச்சு படிப்புக்கு இல்லாம சரியா கஷ்டப்படுறேன்.
மச்சான் மந்தி 14/2009 கர்நாடகவர் கொழும்பு உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடந்தது. அந்த வழக்குல அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவரை விடுதலை செய்ய சொல்லி
சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டும் அவரை விடுதலை செய்யாமல் அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்டு பவுனியா நீதிமன்றத்துல வழக்கு ஒரு வழக்கு போட்டு இன்றைக்கு அந்த வழக்கு ஒரு வருட காலமாக நடந்து கொண்டிருக்குது. வழக்கை வச்சு இழுத்து அடிச்சு கொண்டே போகிறார். இப்ப 2 மாதமாக வந்து வவுனியா மேல் நீதிமன்றத்துல இப்ப நீதிபதி இல்ல. அதனால இதுல கோர்ட்ஸுக்கு கொண்டு வரதும் டேட் போடுவதும் திருப்பி கொண்டு போவதுமாக இப்படியே அலக்கழிச்சு கொண்டிருக்கிறார்கள்
என சிறை கைதிகளின் உறவினர்களான சிலர் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்கள். வவுனியா மேல் நீதிமன்றத்தில் கடந்த 1.5 மாதங்களாக நிலவுகின்ற இந்த நிலைமை குறித்து வவுனியா சட்டத்தரணிகள் சங்க தலைவர் சட்டத்தரணி கந்தசாமி தயாபரன் அவர்களிடம் கேட்டேன்.
ஏற்கனவே இருந்த மேல் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்று சென்று விட்டதால் அதற்கு பிறகு ஒரு புதிய நீதிபதி ஒருவரை நியமிக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் வழக்குகளுக்கு தவணை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலே குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு விளக்கங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நபர்கள், தீங்கு விளைவிக்கும் ஆயுதங்கள் சட்டத்துக்கு கீழான வழக்குகளிலே விளக்க முறையில் இருக்கின்றவர்கள், இவர்களுடைய வழக்குகள் எல்லாம் தவணையிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. கொலை குற்றம், போதைப் பொருளுடமையில் வைத்திருந்த தொடர்பிலான வழக்குகளுக்குரிய பிணை விண்ணப்பங்கள், ஏனைய மேன்முறையீட்டு விண்ணப்பங்கள் எல்லாம் வந்து தற்பொழுது தவணையிடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இதிலே மாகாண மேல் நீதிமன்றம் ஒன்றுக்கான நீதிபதியை நியமிக்கின்ற உரிமை வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு தான் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி நிறைந்த வேலைப்பழு மத்தியிலே இருக்கின்ற காரணத்தினால இன்னும் தெரியவில்லை, இன்னும் இந்த மேல் நீதிமன்றத்துக்குரிய நீதிபதியை நியமிக்கவில்லை. மேல் நீதிமன்ற நீதிபதி இல்லாத காரணத்தினால் நீதிமன்ற நிர்வாக நிலைமை கூட ஓரளவு ஸ்தம்பிதமடைந்த நிலையிலே காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் பண கொடுப்பனவுகள், நீதிமன்றத்துக்கு தேவையான காகிதாதிகள், பொருட்கள், இதர பொருட்களை வாங்குவது போன்ற பல பலப்பட்ட விடயங்களுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி தான் அதற்குரிய உத்தரவை வழங்க வேண்டும். அந்த விடயங்கள் கூட இன்றைக்கு தாமதமாகி கொண்டு போகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
வவுனியாவில் நீங்கள் சட்டத்தரணிகள் சங்கம் ஒன்று வைத்திருக்கிறீர்கள், அதன் தலைவராகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த மாதிரியான பாதிப்பான ஒரு நிலைமையை போக்குவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க?
நாங்கள் இதுவரை காலமும் எதிர்பார்த்திருந்தோம், விரைவாக ஒரு நீதிபதி அவர்கள் நியமனம் பெற்று வந்து விடுவார், எங்களுடைய வழக்குகள் எல்லாம் சுமூகமாக போகும் என்று தான் நினைத்திருந்தோம். பிரதம நீதியரசர் அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் இது தொடர்பிலான விடயத்தை சுட்டிக்காட்டுவதென்று ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம்
என்றார் வவுனியா சட்டத்தரணிகள் சங்க தலைவர் சட்டத்தரணி கந்தசாமி தயாபரன் அவர்கள்.
நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக, 6 மாதங்களுக்கு முன்னர் நைஜீரியாவில் போக்கோ ஹராம் தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட 200க்கும் அதிகமான பாடசாலை சிறுமிகளின் நிலை என்ன என்று இன்னும் தெரியவில்லை. இதுகுறித்து பிபிசியின் வில் ராசின் செய்திக்குறிப்பு தமிழில் சீவகன்.
இந்த பெண்கள் எல்லாம் போக்கோ ஹராம் ஜிகாதிகளால் கடத்தப்பட்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டன. அவர்களை எப்படியாவது மீட்டு விடுவோம் என்று நைஜீரிய அரசாங்கம் திரும்ப திரும்ப கூறி வருகின்றது. ஆனால் அந்த 219 பள்ளிக்கூட மாணவிகளையும் இதுவரை மீட்க முடியவில்லை. இன்று பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற ஷிபோக் பகுதியில் இருக்கின்ற கடத்தப்பட்ட பெண்களின் குடும்பத்தினருக்கு உண்மையில் சோகம் மேலும் அதிகரித்திருக்கின்றது.
சர்வதேச சமூகம் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளை மீட்க அரசாங்கம் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. சில பெற்றோர் உண்மையில் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களைப் போல இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாததால் சுமார் 6 பெண்களுக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது. ஆண்கள் பலரும் உடைந்து போய்விட்டார்கள்.
நாங்கள் விரக்தியில் இருக்கிறோம். சில வேளையில் வயலுக்கு போகும் போது முன்பு நடந்த விஷயங்களை நினைத்தால் அழுகைதான் வருகிறது. எங்கள் மகள்மாரை பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. அவர்களை உடனே மீட்டு விடுவார்கள் என்று முன்பு நம்பினோம். இப்போது என்னவென்றால் தகவல் எதுவுமே கிடையாது. அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருப்பதுதான் மிகவும் மோசமான வழியை தருகிறது.
பன்சேல்களில் 1000க்கணக்கானோர் இருந்ததால் முழு சமூகமுமே முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கின்றது. போக்கோ ஹராமோ இன்னும் ஆட்களை கடத்தி கொண்டிருக்கின்றது. தனது குடும்பம் தப்பியோடிய பொழுது 18 வயது அண்ணன் மலையில் பதுங்கிவிட்டதாகவும், ஆனால் ஆற்றில் தண்ணீர் குடிப்பதற்காக கீழே பெறவே அவரே போக்கோ ஹராம் ஜிகாதிகள் கடத்திவிட்டதாகவும் 14 வயதான அபூபக்கர் என்னும் சிறுவன் கூறுகின்றான். அபூபக்கர் தனது குடும்பத்தவரையோ அல்லது அண்ணனையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. போர் சூடுபிடிக்க தொடங்கிவிட்ட போதிலும் கடத்தப்பட்ட அந்த பள்ளிக்கூட சிறுமிகள் மறக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பெண் செயற்பாட்டாளர்கள் தெரிவில் இறங்கி இருக்கின்றார்கள்.
தேர்தல்கள் நடக்கின்றன, அரசாங்கத்தில் வணிக விடயங்கள் என்பன நடக்கின்றன. ஆனால் அந்த 219 நைஜீரிய குடிமக்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரசாங்கம் இன்னமும் இதில் ஒரு இலக்கில்லாமல் இருக்கிறது.
காணாமல் போன 219 மாணவிகளின் பெயர்களும் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் கடத்தப்பட்டு 6 மாதமாகியும் சில ஊடகங்கள் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இவர்களை பற்றி அதிகம் பேசினால் அரசாங்கத்துக்கு கோபம் வந்து விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு. அரசியல்வாதிகள் இந்த சிறுமிகளை விட அடுத்த தேர்தலில்தான் அதிக அக்கறை காட்டுவதாக ஷிவக்கில் இருக்கின்ற சிலர் நம்புகின்றார்கள்.
அரசியலை பற்றித்தான் அரசாங்கம் அதிக அக்கறை கொண்டிருக்கிறது. எங்கள் மகள்மாரை பற்றி எவருக்கும் அக்கறை இல்லை. இங்கு அரசியல் பிரச்சாரம் தான் நடக்கிறது, அதில் தான் அவர்களுக்கு அக்கறை.
அனைத்து கட்சியைச் சேர்ந்த அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் அதில் தான் அக்கறை என்று பல நைஜீரியர்கள் நம்புகின்றார்கள். ஆனால் பிள்ளைகளை இழந்த பெற்றோருக்கோ அவர்களுடைய மகள்மார் வீடு திரும்ப வேண்டும்.
அடுத்து அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் இந்திய வானிலைத்துறை குறித்த செவ்வி ஒன்று. இந்தியாவின் கிழக்கு கரையோரத்தை தாக்கிய ஹுத்ஹுத் புயல் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த புயலில் அதிக அளவு உயிர்ச்சேதம் ஏற்படவில்லை என்றே இந்திய தரப்பில் பார்க்கப்படுகிறது. இன்று வரை ஆந்திரா ஒரிசாவில் இந்த புயலுக்கு 25 பேர் வரை இறந்திருக்கிறார்கள். ஆனால் 1999 ஒரிசாவை தாக்கிய மோசமான சூறாவளிக்கு சுமார் 10,000 பேர் வரை பலியானார்கள். இந்த இரண்டுக்கும் இடையிலான கடந்த 15 கால பகுதியில் இந்தியாவின் வானிலை துறையும் அதன் எதிர்வு கூறும் கட்டமைப்பும் மிகப்பெரிய அளவில் முன்னேறியிருப்பதும் இதற்கு முக்கிய காரணம் என்று இந்திய தரப்பில் பரவலாக கருதப்படுகிறது. இந்திய வானிலை துறையில் ஏற்பட்டதாக பார்க்கப்படும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் என்ன, அவை எப்படி வானிலை எதிர்வு கூறலை மேம்படுத்தியிருக்கிறது என்று சென்னையில் இருக்கும் இந்திய வானிலை துறையின் களப்புயல் எச்சரிக்கை மையத்தின் இயக்குநர் எஸ் ஆர் ரமணன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது இப்போ தொழில், அதாவது நம்ம டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பயன்படுத்தி கொண்டுள்ளது. அதாவது வானிலை துறை என்பது தொழில்நுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்தும் ஆற்றல் கொண்டது. முதல் முதலில் இந்த செயற்கைக்குழை ஏவிய போது சைனா ஏவுமா ரஷ்யா ஏவுமான்றது ஏவியது, அப்ப கூட அதை பார்த்தாங்க தவிர அதை வந்து பயன்படுத்தி கொண்டது வானிலைத்துறை. இவர் ஆள் இல்லாத கடல் பகுதியில வந்து இந்த ஒரு புயலோ ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையா அதை கையாண்டது. அதை போலவே நீங்க வந்து கணினி வந்த போது யாரும் எதிர்பார்க்கல கணினியை வானிலை பயன்படுத்திக் கொள்ளுன்னு. ஆனா வந்து இந்த சமன்பாடுகளை எல்லாம் இந்த இதுல கணினியில புகுத்தி எதிர்காலத்துல என்பதை கணித்துக் கொண்டது. அதே மாதிரி ரேடார், அதே மாதிரி இதற்கு முன்பு உங்களுக்கு வந்து இந்த தகவலை பொறுத்தவரையிலும் நம்ம பரிமாற்றம் என்பது உலகத்திலே மிக பெரிய இணையம் என்றால் வானிலை துறை இணையம் தான். அண்டார்டிகால இருக்கிற தகவல் கூட நம்மகிட்ட வரும். அதுக்கப்புறம் புதிதாக இந்த இன்டர்நெட் இணையதளம் வந்தபோது அது வழியாக பயன்படுத்திக்கொள்ளது. எந்த ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் இருந்தாலும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் வல்லமை இந்த துறைக்கு உண்டு.
இந்த துறைக்கு இருப்பது உண்மை, ஆனால் இந்தியாவிற்குள் அந்த துறை வந்து உரிய அளவு உரிய வேகத்தில் கடந்த காலத்தில் பணியாற்றவில்லை அல்லது அந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. அந்த நிலை எப்பொழுதிலிருந்து மாற ஆரம்பித்ததுன்னு சொல்லலாமா?
அதாவது இந்த கண்டுபிடிப்புங்கிறது வந்து உலகளாவிய அளவுலயே வந்து சிறப்பாக வருவது சில வருடங்களுக்கு முன்புதான். ஏன்னா பேப்பர்ல பார்க்கும்போது பெரிதாக இது தென்படுமே தவிர நிறைய நாடுகளிலே இந்த பிரச்சனை இருந்தது இதற்கு முன்பு. ஆனா இந்தியாவில உள்ள பிரச்சனை எல்லாரும் பார்த்தாங்க, மற்ற நாடுகள் எவ்வாறு கணித்து சிறப்பாக கணித்தான்னு யாரும் கவனிக்கல, அதுதான் உண்மை.
இப்போ இந்த துல்லியத்தை நோக்கி போகிறதுக்கு அல்லது இப்போ நீங்க வந்து ஹுத்ஹுத் இப்போ ஒரிசாவிலேயே கடந்த ஒரு 10 முன்னாடி வந்து புயல் தாக்கிய போது ஒரு கிட்டத்தட்ட 10,000 மக்கள் இருந்திருந்தாங்க இல்லையா? ஆனா இந்த தடவை அந்த அளவுக்கு உயிர் சேதங்கள் சில 10களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். இந்த கடந்த 10 இந்திய வானிலை துறையில் ஏற்பட்ட முக்கிய மாற்றமாக நீங்க எதை பாக்குறீங்க?
இப்ப வந்து இப்போ கணினி சார்ந்த கணிப்பை தான் பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப வந்து இப்போ ஒரு புயல் எவ்வாறு நகர்கிறது, அது ஒரு நிகழ்வு. ஒரு இலையை எடுத்து தண்ணீர்ல போடுங்க, அந்த இலை எப்படி போகும்? தண்ணீருடைய போக்குள் நீரோட்டத்தின் போக்குள் போகும். அது மேல புயல்கள்ல சலனங்கள், அந்த சலனங்கள் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிறது எப்படி போகும்போது கடந்த 6 இவ்வாறு செல்லும், அடுத்த 6 செல்லும் சொல்லு வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த வழியாக பார்க்கும்போது காலநிலை இதெல்லாம் பயன்படுத்தி கணினியை பயன்படுத்த தொடங்கினார்கள். கணினியை பயன்படுத்தும் போது இன்னும் சிறப்பாக சொல்ல முடிஞ்சது. ஆனா கணினியில கூட ஒவ்வொரு கணினியும் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கணிப்பு இருக்கும். ஒரு கணினி வந்து ஐரோப்பிய மையத்தினுடைய கணினி வந்து மேற்குன்னு சொல்லலாம், ஒரு ஜப்பான்ல இருந்து வர கணினி வந்து வடமேற்குன்னு சொல்லலாம். அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த கணினியில வர கணிப்பெல்லாம் அந்த இது கணினியில புகுத்தி ஒரு கருத்து ஒற்றுமை உருவாக்கத்தை உருவாக்கினார்கள். அதன் மூலம் இத்தனை விழுக்காடு இந்த பகுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு என்று கணிப்பதன் காரணத்தினாலே உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடிகின்றது.
இந்த கணிக்கும் வேளையில் இந்தியாவில் வந்து இந்த கணிக்கும் பணியானது எப்போலேருந்து வந்து கூர்மைப்பட்டது?
சிறப்பாக துல்லியமாக அப்படின்னு பார்த்தா கடந்த ஒரு 5-6 வருடங்கள்னு சொல்லலாம் கண்டிப்பா.
இந்த 5-6 ஆண்டுகளில் என்ன வகையான மாற்றங்களை அல்லது மாற்று தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க இந்தியாவில?
இப்ப வந்து சினர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. அந்த சினர்ஜி என்பது என்னன்னாக்க பிரான்ஸ் நாட்டில இருந்து பெறப்பட்டது. அது மட்டும் ஒரு காரணம் இல்ல, உலகளாவிய முன்னேற்றம் தான்.
ரமணன் அவர்களுடன் எல்ஆர் ஜெகதீசன் நிகழ்த்திய உரையாடலின் விரிவான ஒலி வடிவத்தை நமது இணையதளமான bbctamil.com நீங்கள் கேட்கலாம் என்கின்ற தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.